சுவாமிகள் பண்ண உபகாரத்தில் எல்லாருக்கும் எது நல்லா ஞாபகம் இருக்கும்னா, நம்ம போய் ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவர் ஆறுதல் வார்த்தை சொல்லி ஒரு உபாயம் சொல்வார். அந்த ஒரு சுலபமான ஒரு உபாயத்தை, ஒரு பரிகாரத்தை பண்ணால் அந்த கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிறது எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பா. உடம்புக்கு எதாவது சரியில்லை அப்படின்னு சொன்னால், அச்சுதானந்த கோவிந்தா விஷ்ணு நாராயணாமிர்தா ரோகான்மே நாசய அசேஷான்னு ஆஷு தன்வந்தரே ஹரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து 32 ஆவர்த்தி ஒரு செப்பு பாத்திரத்தில் ஜலத்தை வச்சுட்டு 32 ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு இதை குடிச்சிருங்கோ, அப்புறம் போக வர சொல்லிகிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்வார். இல்லை அஸ்மின் பராத்மன் ஒரு நாராயணிய ஸ்லோகம் இருக்குது, அதை சொல்வார். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதி கொடுப்பார். மனக்லேஷம் அதிகமாக ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு பண விஷயத்துலையோ, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெண்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு வருவா, அவள் அந்த கஷ்டத்தை சொல்வா, பேசாமல் சுவாமிகள் வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்காக அதை கேட்டுருப்பார். கேட்டு முடிச்சுட்டு, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத்த க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லி, இந்த க்ளேஷம்னா வெளியில் சொல்ல முடியாத துக்கம், மனசை அரிக்கிறது, அந்த மாதிரி க்ளேஷத்தை கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணால், அந்த கோவிந்தனை நமஸ்காரம் பண்ணால் அந்த க்ளேஷத்தை போக்கிடுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பாகவத காயத்ரிம்பா. இந்த ஸ்லோகத்தை 32 அக்ஷரம் இருக்குது, கேரளாவில் 32 லட்சம் ஜபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுட்டு, யாராவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்தை ஜபிச்சு விபூதி கொடுப்பா, கஷ்டம் சரியாயிடும். அப்பேற்பட்ட மகான்கள் இருக்கா, இதை நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கோ, 32 நமஸ்காரம் பண்ணி சொல்லுங்கோ. பிரணத்த க்ளேஷன் ஆஷாய கோவிந்தாய நமோ நமஹான்னு நமஸ்காரம் இருக்கிறதுனால நமஸ்காரம் முடிஞ்சால் நமஸ்காரம் பண்ணி சொல்லுங்கோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுவாமிகள் வந்து அங்கே யார் வேணால் வரலாம், ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ என்ன குலத்தில் பிறந்தவாளும் சரி, யார் வேணால் அங்கே எப்போ வேணால் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம். அவர் வந்து காத்தால் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு சுந்தரகாண்டம் ஆரம்பித்து மத்தியானம் 1 மணிக்கு பூர்த்தி பண்ணணும்னு படிச்சுட்டு இருப்பார். 1 மணிக்கு முன்னாடி 12:30 யாராவது வருவா, அவர் பாராயணத்தின் தீண்டு அவளுக்கு பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்ச பின்ன 2 மணிக்கு தான் அவரோட பாராயணத்தை முடிச்சு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி அப்புறம் சாப்பிடுவார். அவர் சொல்வார், பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது பஜனம் பண்ணுற அளவுக்கு முக்கியம், அதனாலேயும் பரமாத்மா திருப்தி அடைகிறார், அதனால நமக்கு சீக்கிரம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின் இருக்கு. அதனால் நான் வந்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறது ஒரு கடமையாக வச்சுட்டுருக்கேன். இங்கே சில பேர் வந்து இவர் வந்து வரவா சிரமப்படுத்துகிறா இவரை அப்படின்னு சொல்வா, நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னா அவளுக்கு கஷ்டம் வந்தா அவளும் அதே மாதிரி ஆறுதலுக்கு வருவா, நான் ஆறுதல் சொல்வேன், அதனால் சிரமம் கிடையாது, அது அது பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு. அது அதில் அந்த ஒரு புராணங்களுடைய ஒரு ஷைலி, ஒரு ஸ்டைல் இருக்குது. அதாவது இன்னொன்று சொல்வார் சுவாமிகள் வந்து, புராணங்களில் எங்கேயாவது ஒரு ரிஷி வந்தவனை வந்து நீ மகாபாவம் பண்ணியிருக்க, இங்கே வராதே போ அப்படின்னு சொல்லியிருக்காளா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரிஷிகளே சொல்லாத போது நமக்கு அந்த சொல்கிறதுக்கு அருகர் கிடையாது. அதனால் இங்கே யார் வந்தாலும் அவள் வந்து ஒரு சுவாமியை போய் தரிசனம் பண்ணு, ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு பூஜை பண்ணு ஜபம் பண்ணுன்னு சொன்னால் தான் வருது புராணங்களில். ரிஷிகள் வந்து யார் வந்தாலும் என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொன்னாலும் பகவான் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் சொல்கிறார். அந்த மாதிரி யாருக்கும் மீட்பு உண்டு, எல்லாருக்கும் நான் இங்கே ஆறுதல் சொல்வேன், யாரையும் நான் வந்து விலகி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அந்த அப்படி அவர்கிட்ட வந்து பழகி இருக்கும்போது நமக்கு அவரை பார்க்கும்போது இவர் பரமசாந்தமாக இருக்காரு, இவர் வந்து இந்த அளவுக்கு நம்மளை மாதிரி துக்கப்படலையே, என்ன ஒரு தித்தீட்சை, உடம்பு வியாதியோ மனக்கவலையோ அதெல்லாம் வந்து இது கஷ்டம்னு நினச்சாதானே கஷ்டம், தாங்கிட்டு போகிறது. போன ஜென்ரேஷன் முந்தைய ஜென்ரேஷன்லாம் ஒரு உடம்புக்கு வந்தால் இவ்வளோ பதினெண்டு இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிடுவாளா, ஏதோ அது ஒரு 10 நாள் இருந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதை அனுபவிச்சு தீத்துருவா. அந்த மாதிரி அந்த திதிக்ஷை ஒரு கொசு கடின்னா அது அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து சரி அது பாட்டிருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறதுல வந்து சுவாமிகள் எக்ஸ்ட்ரீமாக இருந்தார். எவ்வளோ தூரம் கஷ்டங்களை பொறுத்துண்டார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பிள்ளைகளில் நாராயணன்னு, பூர்வாசிரம பிள்ளைகளில் நாராயணன் ஒரு பையன், அந்த பையன் நன்னா வேதம் படித்து சுவாமிகள் மாதிரியே ராமாயண பாகவதம் சப்தாஹன்னவாகலாம் படிக்கிற பண்ணுற அளவுக்கு நன்னா படித்தான். ஒரு வாட்டி பூணல் போட்டபோது அந்த பிள்ளைய பிரிவாட்டை கூட்டின்னு போனால் மகாபிரிவா வந்து ஆப்புனந்து அப்படின்னு கேட்டா, அந்த பையன் பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனா துமாம் அப்படின்னு சொன்னான். உடனே பெரியவா சொன்னா, பாத்தியா நல்ல வித்வத் பரம்பரையில் வந்திருக்கான், ஆப்புனந்து அப்படின்னு எடுத்து கொடுத்தோன்னே ஆப்புனந்து பிருத்திவீம் பிருத்திவி அப்படின்னு அதை ரிப்பீட் பண்ணாமல் விட்டடத்துலேருந்து மேலே சொல்கிறான் பாரு அப்படின்னு பெரியவா கொண்டாடிருக்கா. அப்பேற்பட்ட பையன் ஒரு 28 வயசில் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னால காலமாயிட்டான். சுவாமிகள் அதை கூட பொறுத்துண்டார், அது பொறுத்துட்டு அவர் அதுக்குள்ளே சன்னியாசம் வாங்கிட்டார். அதனால் நல்ல ஜீவன், கொஞ்சம் சிரமப்பட்டான், ஏதோ முடிவு வந்துடுத்து நல்ல கத்தி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் அவர் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவரை பார்க்கும்போது நம்ம கஷ்டத்தை சொல்லணும், ஆறுதல் சொன்னார் சரியாக போச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டே இருந்தாலும் இவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி நம்ம வந்து இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம புலம்பப்படாது, பகவான் விட்ட வழின்னு இருக்கணும் அப்படின்னு தோணும்போது அவர் வந்து வாஸ்தவந்தான், பகவான்கிட்ட விட்டுலாம். துமேவ மாதா ச பிதா துமேவா துமேவ பந்துஷ்ட சகா துமேவா துமேவ வித்யா திரவிணம் துமேவா துமேவ சர்வம் மம தேவ தேவா, என்னுடைய பணமும் நீதான், என்னுடைய பந்துக்களும் நீதான், என்னுடைய நண்பர்களும் நீதான், என்னுடைய அப்பா அம்மாவும் நீதான், என்னுடைய குழந்தைகளும் எல்லாமே நீதான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஒன்று பற்றி நமக்கு ஏன் ஒரு மனசில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போகிறது, ஏன் அதை பற்றி ஒரு துக்கம் வரப்போகிறது, சரி அப்படின்னு இது இன்றைக்கி இப்படி இருக்கணும்னு பகவான் வச்சுருக்கார் அப்படின்னு அந்த பொறுமை வரத்துக்கு சுவாமிகள் அப்படி இருந்தார் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். அவர் சொல்வார், சிந்தியமான சமஸ்தானாம் கிளேஷானாம் ஹானிதோஹியா சமுத்ரஜி அகிலம் சிந்தியம் சோச்சுதா கின்ன சிந்தியதே அப்படின்னு, நமக்கு ஒரி பண்ணுற எல்லாத்துக்கும் முடிவு வந்து பகவான் தான் கொடுக்க முடியும், அதனால் நீ ஏன் ஒரி பண்ணுற, அதை விட்டுட்டு பகவானை நினச்சிட்டு உக்காந்துரு அப்படின்னு சொல்லுவார். இந்த அதை பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் பொறுத்துண்டு இருக்கிறதுக்கு அந்த ஒரி பண்ணாமல் அந்த நேரத்தில் பகவானை பஜனை பண்ணால் நம்ம பாப்ப வழியில் போகாமல் எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரு சோகத்தினால பல தப்புகள் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு சுவாமிகள் புராணங்கள்லேருந்து எடுத்து காமிப்பார். இந்த மூக்கு பஞ்சத்தில் ஒரு மந்தஸ்மித சதகத்தில் 63வது ஸ்லோகம் வரும், தொன்மந்த ஸ்மித மஞ்சரீம் பிரஸ்மராம் காமாட்சி சந்திரா தபம் சந்த சந்ததமாமனந்தி அமலதா தல்லக்ஷணம் லக்ஷியதே அஸ்மாக்கம் ந துனோதி தாபமதிகம் துனோதி நாபியந்தரம் துவாந்தம் தத் கலு துக்கினோ வயமிதம் கேனே தினோ வித்மஹே. அம்மா அவனுடைய மந்தஸ்மித்தத்தை வந்து சந்திரன் சொல்கிறா, அந்த தூய்மையான சந்திரிகை மாதிரி அந்த மந்தஸ்மித்தம் இருக்குதுன்னு தெரியுது, அந்த அது வெளிச்சமாக இருக்குது தூய்மையாக இருக்குது, ஆனாலும் எம் மனசில் இருக்கிற இருட்டையும் எம் மனசில் இருக்கிற அந்த தாபத்தையும் சந்திரன் வந்தால் தாபம் போகும் வெளிச்சம் வரும், அது மாதிரி என் தாபமும் போல என் மனசில் இருக்க இருட்டும் போலையே அப்படின்னு சொல்கிறார். பின்னாடியே ஒரு 72வது ஸ்லோகத்தில் ஜோத்ஸ்னா கிம் தனு தே ஃபலம் தனுமதாம் ஔஷ்ணிய பிரசாந்திம் வினா தொன்மந்தஸ்மித ரோச்சிஷா தனுமதாம் காமாட்சி ரோச்சிஷ்ணுனா சந்தாபோ விநிவாரியதே நிஜ வச பிராச்சுரியமங்கூரியதே சௌந்தர்யம் பரிபூரியதே ஜெகதிசா கீர்த்திச்ச சஞ்சாரியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்திரிகை வந்தால் சந்தாபம் போய்த்தானே ஆகும், அதனால் மனசில் அம்பாவோட மந்தஸ்மிதமாகிய சந்திரிகை ஒருத்தனுக்கு உதித்தா அவனுடைய சந்தாபோ வினிவாரியத்தே நிச்சவச்ச பிராச்சுரியமும் கூறியதே சௌந்தர்யம் பரிபூரியத்தை அவனுடைய தாபங்கள்லாம் போயிடும், அவனுக்கு தனி அழகு வந்துடும், நல்ல வாக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்லோ இது ரெண்டுத்தையும் வச்சுன்னு சுவாமி சொல்வார். இந்த சீதா தேவி பாத்தியவிரத தர்மத்தை நான் கடைபிடிச்சேன், ஆனால் இப்போ அதோட பலனை காணலை, நான் இப்போ உயிரை விட போகிறேன் அப்படின்னு புலம்புறா. ஆனால் நமக்கு தெரியுமோ இல்லையோ, அங்கே மேலே ஹனுமார் காத்துன்ருக்கார், ஆறுதல் சொல்ல போகிறார், அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டுடுவா அம்பாள் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து பாத்தியவிரத தர்மத்தினால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த தர்மத்தினால தான் சீதைக்கு ராமர் வந்து அவர் காப்பாற்றினார். அந்த மாதிரி கௌசல்யா தேவி புலம்பும் போது எத்தனையோ ஹோமம் பண்ண, எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு பண்ணு, ராமன் காட்டுக்கு போகிறான், என்ன பண்ணி என்ன கண்டேன்னு சொல்கிறா. ஆனால் அவள் பண்ண பூஜா பலத்தினால்தான் ராமன் காட்டிலேருந்து நல்லபடியாக மீண்டு வந்து சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் அப்படின்னு. இது நேரடியாக இந்த முனிகுமாரன் தசரதரால் அடிபட்டு விழுந்துடுறான். அந்த முனிகுமாரன் இறந்து போய்ட்றான். அவள் அப்பா அம்மா வந்து மேலே விழுந்து புலம்புறா. அப்போது நீ இவ்வளோ நல்லவனாக இருந்த, எங்களை அப்படி பார்த்துட்ட, உனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே அவனை செத்தையில் ஏற்றின பின்ன அவன் ஒரு திவ்ய ரூபம் எடுத்துட்டு இந்திரனோட போகிறான். அப்போ உங்களுக்கு பண்ண சுஸ்ரூஷா பலனால் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், என்னை இந்திரன் அழைச்சிட்டு போகிறான்னு சொல்கிறான். அதை வச்சுட்டு சுவாமிகள் சொல்வார், அதனால் அவன் வந்து பித்தர்களுக்கு அவன் அப்பா அம்மாவுக்கு பண்ண புண்ணியம் அவனை கைவிடலை, அவன் நல்ல கத்தி அடைஞ்சான் அப்படின்னு. அதாவது சீதையாவது ராமரோட சேர்ந்தா, கௌசல்யாவது ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்தா, கண்ணால் பார்த்தா. இந்த சின்ன பையன் வந்து அகாலத்தில் மரணம் அடைகிறான், அது கஷ்டம்தான். ஆனாலும் அவன் சொர்க்கத்துக்கு போனாங்கிற வார்த்தையை வச்சுட்டு பண்ணுற புண்ணியம் நல்ல காரியம், நல்லதை கொடுக்கும், நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஸ்தோத்திரங்களை படிங்கோ, உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு அந்த சந்திரிகேன்னு சொல்கிறா. என் மனசில் இருக்கிற இருட்டு போலையே, எனக்கு தாபம் போலையேங்கிற வார்த்தையை பின்னாடியே ஒரு நாலு ஸ்லோகத்தில் வந்து சந்திரிக்கா உதயமான தாபம் எப்படி போகாமல் இருக்கும், கட்டாயம் தாபம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வச்சுட்டு சுவாமிகள் வந்து, நமக்கு தெரியும் இல்லையா இந்த புராணங்கள்லாம் அந்த கஷ்டம், சீதைக்கு கஷ்டம் விலகித்து, அதனால் அந்த தர்மம் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளும் வச்சுண்டு, நம்மளும் நம்பிக்கையோட பவானை பலன் ஏற்படுற வரைக்கும் பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்வார். இது அவருடைய அந்த சமாதானம் பண்ணுற ஷைலி. அதை நினச்சி நான் இன்றைக்கி அதை வியந்துட்டுருந்தேன், அதனால் சொல்லிகிட்டுருக்கேன். இதில் இந்த அச்சுதானந்த கோவிந்தா விஷ்ணு நாராயணா அமிர்தா ரோகான்மே நாசயா சேஷான்னு ஆஷுதன் மந்திரே ஹரே அப்படிங்கிறத சொல்லி நல்ல ஹெல்த்து. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படிங்கிறத சொல்லி மனசில் இருக்கிற தாபங்கள் போய் சந்தோஷமான ஒரு மனசு, அதோட துமேவ மாதா ச பிதா துமேவா துமேவ பந்துஷ சகா துமேவா துமேவ வித்யா திருவிணம் துமேவா துமேவ சர்வம் மதேவ தேவா அப்படின்னு இதை வந்து சுவாமிகளுக்கே சொல்லி, சுவாமிகள் தான் நமக்கு எல்லாமே, அம்மா அப்பா தெய்வம் அப்படின்னு சுவாமிகள்கிட்டையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சு. அப்புறம் இது ஒன்று தோணித்து எனக்கு, சுவாமிகள் வந்து சுமுக சேகதந்தஷ அப்படிங்கிற 16 பிள்ளையார் நாமாவளியை வந்து 63 ஆவர்த்தி பண்ணால் 1008 ஆகிடும். அதே மாதிரி அபராஜித பிங்காட்சணம் அஸ்திராமம் புஜிதா அப்படிங்கிறதுல 3 வாட்டி ஹனுமாரோட நாமம் வருது. இதை 336 தடவை சொன்னால் 1008 வரும். இப்படி நம்மளே ஒரு கோயிலில் போய் அந்த அர்ச்சகர்கிட்ட ஒரு அஷ்டோத்திர நாமாவளி அர்ச்சனை பண்ண சொல்கிறோம், அவர் முடிஞ்ச பண்ணுறார், அதனால நமக்கு க்ஷேமம்னு நம்புகிறோம் இல்லையா. அப்படி இருக்கச்சு நாமளே நமக்காக ஒரு 1008 நாமத்தை சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் அவர் சொல்கிற உபாயங்கள். அந்த வழியில் சுவாமிகள் அப்படின்னா அவர் பேரே கோவிந்த தாமோதர சுவாமிகள். அதனால் இந்த கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே, கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் 16 வாட்டி பகவான் நாமம் வருது. இதை 72 ஆவர்த்தி பண்ணால் 1008 நாமாவளி ஒரு சஹஸ்ரநாமம் மாதிரி ஆகும். அதனால் இந்த அச்சுதானந்த கோவிந்தா, கிருஷ்ணாய வாசுதேவாயா, துமேவ மாதா சபிதா துமேவா, அப்புறம் இந்த கோவிந்த கோவிந்த ஹரே முராரே 72 தடவை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து உடம்பு ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி டெவலப் ஆகி அந்த சுவாமியோடைய நாமத்தை ஜபிக்கிறதுனால இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணிது. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்த.